நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் கீத பொன்கலன் அவர்களே.
வணக்கம்.
ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவில் சுமார் 20 ஆண்டுகால போர், இதில் வந்து சுமார் 6,000 அமெரிக்க வீரர்கள் பலியாகியுள்ளார்கள், 100,000 அதிகமான ஆப்கான் மக்கள் பலியாகியுள்ளார்கள். அதோட அமெரிக்கா வந்து இந்த போருக்காக குறைந்தது ஒரு $2 trillion செலவிட்டிருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்படுகிறது. இப்படியெல்லாம் செஞ்ச பிறகு கூட அமெரிக்க படைகள் வெளியேறிய 10 நாட்களில் ஆப்கானிஸ்தானை வந்து தலபான் கைப்பற்றியிருக்கு. இந்த மாதிரியான செய்தி வந்து உங்களை ஆச்சரியப்பட வைத்ததா? இப்போ நிறைய ஊடகங்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆகி ஆச்சரியப்பட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இப்போ நீங்கள் இந்த வரலாறு, அமெரிக்காவும் ஏனைய மேற்கு நாடுகளும் ஆப்கானுக்கு சென்ற வரலாறு என்று யோசிப்பீங்களாக இருந்தால், 2001 செப்டம்பர் மாதம் தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்தின் ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தானுக்கு இவர்கள் சென்றிருந்தார்கள். ஒரு யுத்தத்தின் மூலம், அல் கைதாவுக்கும் தலிபானுக்கும் எதிரான ஒரு யுத்தத்தின் மூலம் ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுடையதும் மேற்கு நாடுகளுடையதும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. 20 ஆண்டுகள் அவர்கள் அந்த நாட்டை கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். தலிபான்களும் சாதாரண சில முஸ்லிம் மக்களும் இந்த கட்டுப்பாட்டை வெளிநாட்டு ஆக்குபேஷன், ஆக்கிரமிப்பு என்றுதான் பார்த்திருந்தார்கள். அத்தகைய ஒரு பின்னணியில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறுகின்றோம் என்கின்ற முடிவை மேற்கொள்கின்ற போது, அது ஒரு மெதுவான ஸ்மூத்தான ஒரு செயல்பாடாக இருக்க போவது இல்லை என்பது உள்ளூர் யுத்தங்களை அவதானிக்கின்ற எவருக்கும் தெரிந்திருக்கக்கூடும். இப்பொழுது எனக்கு ஆச்சரியம் அளிக்கின்ற ஒரு விடயம் என்னவெனில், இந்த ஆப்கானிஸ்தானில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த திடீரென்று ஏற்பட்டிருக்கின்ற பதற்றம் அல்லது இந்த திடீர் மாற்றம் அமெரிக்காவில் ஒரு விதமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பது போல தோன்றுகின்றது. அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்களும் மக்களும் ஒரு ஸ்மூத்தான ஒரு மெதுமையான ஒரு வித்ராவல், பின்வாங்கலை எதிர்பார்த்தது போல தோன்றுகின்றது. அதன் காரணமாக பெரிய ஒரு அவுட்ரீச் காணப்படுகின்றது. இப்பொழுது என்ன இடம்பெறுகின்றது என்று
சிலர் சொல்றாங்க. வந்து கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் நிலை கொண்டிருந்ததால் அமெரிக்காவில் வந்து அந்த 9/11 சொல்கிற அந்த செப்டம்பர் மாதிரியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் எதுவும் நடக்கலை, அதுவே அமெரிக்காவுக்கு வெற்றி அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அமெரிக்க கொள்கையின் மிகப்பெரிய தோல்வி இது. உங்களுக்கு எப்படிப்படுது கீத பொன்கலன்?
சர்வதேச தீவிரவாத குழுக்களுடைய செயல்பாடு என்று பார்ப்பிலாக இருந்தால், ஒரு பிராந்தியத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது என்று அவர்கள் கூற முடியாது. ஏனெனில் அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்வதற்கும் இந்த செயல்பாடுகளை கோஆர்டினேட் பண்ணுவதற்கும் பலவிதமான ஊடகங்கள் காணப்படுகின்றன. ஒரு பிராந்தியத்தில் இருந்துதான் அவர்கள் அதனை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் காணப்படுகின்றது என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு புறம்பாக நீங்க ஆப்கானிஸ்தான் என்று எடுத்து பார்த்தால், ஆப்கானிஸ்தான்ல இவ்வளவு காலமும் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய பக்கபலத்துடன் செயல்பட்ட ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கமும் முழு ஆப்கானிஸ்தானையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள் என்று கூற முடியாது. உண்மையில் அவர்கள் காபூலை மட்டுமும் ஏனைய சில பிரதேசங்களையும் மட்டும்தான் தங்களுடைய கட்டுப்பாட்டு வைத்திருந்தார்கள். ஆப்கானிஸ்தானுடைய ஏனைய பிரதேசங்கள் இந்த தீவிரவாத குழுக்களுடைய தலிபானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அந்த பிரதேசங்களிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயற்றமையும் ஒரு இயலுமை அவர்களுக்கு காணப்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஆப்கானிஸ்தானை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததன் காரணமாகத்தான் 20 ஆண்டுகளாக அமெரிக்கா எதிரான பாரதூரமான தாக்குதல்களும் இடம்பெறவில்லை என்கின்ற வாதம் சற்று பலவீனமானதாகவே இருக்கும். ஏனெனில் நான் நினைக்கின்றேன், ஆப்கானிஸ்தான் கட்டுப்பாட்டில் வைக்காமலும் கூட தலிபான்களை கண்காணிக்கக்கூடிய தொழில்நுட்பம், டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு காணப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன்.
இப்போ ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவில் இப்போ தலிபான் வெற்றி பெற்றிருந்தா கூட இது வந்து ஒரு குறுகிய கால வெற்றி தானே தவிர, அது அந்த தலிபான் அமைப்பு வந்து ஒரு பயங்கரவாதத்தை பிற நாடுகளுக்கு, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு செல்லும், அங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடக்கக்கூடும் அப்படின்னு சில கருத்துக்கள் வெளியிடப்படுது. உங்களை பொறுத்தளவில் எப்படிப்படுது?
அல்காய்தா இதை விட பலமானதாக மாற்றம் பெற்றுவிடும் அல்லது மேற்கு நாடுகளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் என்றது வந்து பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பதற்றம் அதிகரிப்பதற்கும் இவர்களுக்கிடையிலான ஒரு மாற்று வழியிலான யுத்தம் தொடர்வதற்குமான ஒரு சாத்தியம் நிச்சயமாக இருக்கின்றது. அது தலிபான்களுடைய செயல்பாட்டை பொறுத்ததாக அமையும். ஏனெனில் அமெரிக்காவுடைய இந்த வித்ட்ராவல் என்பது முழுமையான ஆப்கானிஸ்தானை போரம் கட்டிவிட்டு தங்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற ஒரு முயற்சி அல்ல. மாறாக அமெரிக்காவுடைய துருப்புகளை ஆப்கானிஸ்தான் வித்ட்ரா பண்ணுவதற்கான பின்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி மட்டுமே. ஆகவே தலிபான்கள் மீதான கவனமும் அவருடைய செயல்பாடுகள் தொடர்பான கண்காணிப்பும் தொடர்ந்து இடம்பெறும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஆப்கானிஸ்தான் பின்வாங்கியதன் காரணமாக அமெரிக்காவுக்கும் அல்லது மேற்கு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலுக்கான சாத்திய கூறு அதிகரித்திருக்கின்றது என்று நான் கருதவில்லை. ஏனெனில் காபூலில் இருந்துதான் அவர்கள் அதனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் இதுவரை காலமும் காணப்படவில்லை. அவர்கள் வேறு வழிகளூடாக செய்திருக்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தானில் அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஏனைய பிரதேசங்களில் இருந்து கொண்டு அதனை செய்திருந்திருக்கலாம். ஆகவே உடனடி நிலையில் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல் ஒன்று அதிகரிக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.
அடுத்து வந்து இப்போ தெற்காசிய பிராந்தியத்தை பொறுத்தளவில் ஆப்கானிஸ்தான் வந்து தெற்காசிய நாடுகளில் ஒன்று. அப்படியான நாடுகள் வரிசையில் வந்து இந்தியா இலங்கையெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ தலபான் பெற்றிருக்கின்ற வெற்றி இப்போ இந்தியா இலங்கை நாடுகளில் எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அவ்விதமான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ரெண்டு வழிமுறைகள்னாக அது இடம்பெறலாம். ஒன்று இந்த சைக்கலாஜிக்கலான ஒரு உளவியல் ரீதியான, நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டினீர்கள், அமெரிக்கா பின்வாங்கி இருப்பது தலிபான்களுக்கான ஒரு வெற்றியாக தீவிரவாத இஸ்லாமிய குழுக்களுக்கிடையே பார்க்கப்படும். அதன் காரணமாக அவர்களுக்கு உளவியல் ரீதியான ஒரு பூஸ்ட், ஒரு உத்வேகம் ஏற்பட்டிருக்கும். அதன் காரணமாக அவர்களுடைய செயல்திறன்கள் செயல்பாடுகள் அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதுக்கு புறம்பாக அவர்கள் தென்னாசியாவில் இப்பொழுது கால் ஊன்றி இருப்பதன் காரணமாக தென்னாசியாவுடைய ஏனைய பிரதேசங்களுக்கும் செயல்படுவது சற்று இலகுவானதாக இருக்கும். அதன் காரணமாக நான் நினைக்கின்றேன் தென்னாசியாவில் இஸ்லாமிய தீவிரவாதத்தினுடைய அச்சுறுத்தல் அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இந்தியா போன்ற நாடுகளில் செயல்பாடுகள் அதிகரிக்க கூடும். அதுக்கு புறம்பாக இலங்கையும் கூட இது தொடர்பில் சற்று கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஈஸ்டர் சண்டே தாக்குதலுக்கு பிறகு உள்ளூரில் இருக்கின்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் என்று கூற முடியாது, மாறாக அதிருப்தி அடைந்திருக்கின்ற குழுக்களுக்கும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரித்திருந்தது. இப்பொழுது அந்த தொடர்பு தென்னாசியாவுக்குள்ளேயே இடம்பெறக்கூடிய ஒரு சாத்தியம் இருப்பதன் காரணமாக உள்ளார்ந்த ரீதியாக இது நிச்சயமாக இடம்பெற போகின்றது. தென்னாசியாவில் இஸ்லாமிய தீவிரவாதம் அதிகரிக்கின்ற போகின்றது என்று நான் இப்பொழுது கூற முடியாது. மாறாக அந்த பொட்டென்சியல், அதற்கான உள்ளார்ந்த இயலுமை அதிகரித்திருக்கு.
அடுத்து இப்போ வரலாறை பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டனை பொறுத்தளவில் சூயஸ் கால்வாய், 1956 ஏற்பட்ட அந்த சூயஸ் கால்வாய் பிரச்சனையோட பிரிட்டனின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. அது ஒரு பெரிய குளோபல் பவரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எட்டப்பட்டது. அடுத்து இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா பெற்றிருக்கும் தோல்வி, அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் அல்ல, இது அதன் அஸ்தம காலம், அது இத்துடன் முடிவு வரும் துவக்கம் அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது?
அந்த வகையில் பார்க்கின்ற போது ஆப்கானிஸ்தானுடைய முக்கியத்துவம் குறிப்பிடத்தக்கது என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆகினது, வீழ்ச்சி அடைந்ததை பார்க்கின்ற போது அந்த வீழ்ச்சி வந்து ஆப்கானிஸ்தான் தான் தொடங்கி இருந்தது. சோவியத் யூனியன் ஏற்பட்டிருந்த உள்ளூர் பிரச்சனைகள் காரணமாக தங்களுடைய இந்த இராணுவ விஸ்தரிப்பை தொடர்ந்து பேணிக் கொள்ள முடியாத நிலையில் கோபச்சேவ் முதலாவதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து சோவியத் யூனியனுடைய படைகளை பின்வாங்கி கொண்டிருந்தார், மீளெடுத்துக் கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு சோவியத் யூனியன் விழுந்த கதை இப்பொழுது வரலாறாகும். ஆக அந்த வகையில் பார்க்கின்ற போது ஆப்கானிஸ்தானுடைய முக்கியத்துவம் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் இருந்து விலகி கொண்டதன் காரணமாக அமெரிக்காவுடைய இந்த வல்லரசு என்கின்ற அந்தஸ்து வீழ்ச்சி அடை போகின்றது, அல்லது இத்துடன் அமெரிக்கா முடிவடைந்து விட போகின்றது என்று நான் கருதவில்லை. மாறாக பொதுவாகவே பார்க்கின்ற போது இப்பொழுது கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அமெரிக்கா சற்று மெதுவாக வீழ்ச்சி அடைந்து வருகின்ற அதே பின்னணியில் சீனா அதே வேகத்தில் அபிவிருத்தி அடைந்து அடைந்து வளர்ச்சி அடைந்து வருகின்றதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு விதமான சமநிலை அடையப்படுவதற்கான ஒரு பின்னணி ஆப்கானிஸ்தானுடைய இந்த மாற்றம் இடம்பெறுவதற்கு முன்னரே இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு செயல்பாடு. அந்த ப்ரோசஸ் இதற்கு முதலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அதாவது அமெரிக்காவுடைய டிக்ளைனும் சைனாவுடைய ரைஸும் சேம் டைம் ஒரே நேரத்தில் அது இடம்பெற்றுக் கொண்டிருந்ததன் காரணமாக இந்த மாற்றம் ஏற்கனவே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு சமநிலை எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடும். ஆனால் இந்த ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற இந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்காவுடைய வல்லரசு அந்தஸ்து வீழ்ச்சி அடைந்து விடும் என்று நான் கருதவில்லை. உதாரணமாக ஒரு உதாரணம் கூறுவதாக இருந்தால், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு இராணுவ ரீதியான ஒரு முருகல் நிலையோ அல்லது ஒரு யுத்தம் ஏற்படுமாக இருந்தால் நான் நினைக்கின்ற அமெரிக்கா சீனாவை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அமெரிக்காவுடைய இராணுவம் அதனுடைய பொருளாதாரம் மிக மோசமாக பலவீனமானது அல்ல. ஆகவே ஆப்கானிஸ்தான் தொடர்பில் அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து விட போகின்றது என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்குமாக இருந்தால் அதில் எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.
மிக்க நன்றி கீத பொன்கலன் அவர்களே.
நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.